இணை பெருமையில் ஈசன் காண்க. இணை அப்படி சொன்னாலே ஒப்புமை என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒப்பு சொல்வதற்கு அரிய பெருமை உடையவன். எனவே இணை பெறும் பெருமையில் ஈசன். ஆக அந்த பெருமான் ஈசன் என்றால் தலைவன் என்று பொருள். எனவே அத்தகைய பெருமான் என்ற வகையில இணை பெறும் பெருமையில் ஈசன் காண்க என்று குறிப்பிடுகிறார். அரியதில் அரிய அறிவோம் காண்க. அரியதில் அரிய அறிவோம் அந்த பெருமான் எத்தகையவன் கேட்டீங்கன்னா அந்த அருமைப்பாளுடைய பொருளிலெல்லாம் அதிலும் அரியவனாக நிற்பவன். எனவே அரிய பொருள் யாரிலும் அரிய பொருளாக நிற்பவன். எனவே அரியதில் அரிய அறியோன் காண்க என்று குறிப்பிடுகிறார். எனவே அரியதில் அரிய அறியோன் காண்க. மறுபடி எப்பொருளும் பலப்போன் காண்க. ஒவ்வொரு பொருளிலும் அவன் கலந்திருப்பதனால அந்த கலந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவன் அந்த பொருளுடைய வளர்ப்பவனாக நிற்கிறான். எனவே எல்லா பொருள் சேர்ந்து அவன் அறிவுடைய பொருள், அறிவற்ற பொருள் என்று எல்லாவற்றையும் சேர்ந்து அவர்களுடைய இயல்புகளை வளர்ப்பவன் இறைவன். அதனால மருவி எப்பொருளும் வளர்ப்போன். மறுவுதல் என்பதற்கு மருவின சேர்ந்து என்று பொருள். எனவே எல்லா பொருளும் சேர்ந்து கலந்திருந்து அவற்றை வளர்ப்பவன், அறிவற்ற பொருளை இயக்குகின்றவனாகவும் இயக்கம் காரணமாக அவற்றை வளர்ச்சி அடைவதாக இருப்பதனால அவ்வாறு மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க என்று குறிப்பிடுகிறார். நூல் உணர்வு உணரா நுண்ணியோம் காண்க. இந்த பெருமானை நீங்க நூல் வழியாக அவனை காண இயலாது என்று குறிப்பிடுகிறார். நூல் உணர்வு உணரா நுண்ணியோம். எனவே அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் கேட்டால் நூலறிவால் உணரப்படாத உண்மை உடையவன். அதனாலதான் நமக்கு பிரமனுக்கு ஏன் இறைவன் அகப்படல கேட்டா கலைமகள் என்று சொல்லக்கூடிய துணையை அவன் பெற்றிருக்கிறான். அப்ப கல்வி என்று சொல்லக்கூடியது துணையாக இருக்கிறது. அந்த கல்வியை துணையாக வைத்தும் பிரமனால் என்ன செய்ய முடியல, இறைவனுடைய முடியை காண முடியவில்லை. அப்ப நீங்க வரலாறா சொல்லும் பொழுது ஒரு பொருள் அது தத்துவத்தின் பொருளா என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வியினால் காண முடியாதவன் இறைவன் என்பது பொருள். அதத்தான் இந்த சொல்லு நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. இந்த பெருமான் நூல் உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பெருமான். எனவே அத்தகைய நுட்பம் உடையவன், நூலறிவால் உணரப்படாத நுட்பம் உடையவன். மேலொரு கீழா விரிந்தோன் காண்க. இந்த பெருமான் மேலும் கீழும் எவ்விடத்தும் பரவி இருக்கக்கூடியவன். மேலும் இருக்கிறார், கீழும் இருக்கிறார், பரவி இருக்கக்கூடிய பெருமான். மேலோடு கீழாய் விரிந்தோன் என்று எல்லா வகையிலும் அவ்வாறு வியாபகம் என்று சொல்லக்கூடிய நிலையில் மேலும் கீழும் விரிந்து நிற்கக்கூடிய பெருமான். அந்தமும் ஆதியும் அகன்றோம். அவனுக்கு அந்தம் கிடையாது, அவனுக்கு ஆதி கிடையாது, ரெண்டும் அவனுக்கு கிடையாது. எனவே அந்தமும் அகன்றோம், ஆதியும் அகன்றோம். மற்ற பொருள்களுக்கெல்லாம் அந்தம் உண்டு, ஆதி உண்டு. ஏன் அந்த பொருளுக்கு அவனே அந்தம் ஆதியாக நிற்பவன் என்பதனால உலக பொருளுக்கு அவன் ஆதி அந்தம், பொருளுக்கு ஆதி அந்தமாக இருப்பவர். அவனுக்கு ஆதி அந்தம் உண்டான் கேட்டா அவனுக்கு ஆதி அந்தம் என்பது இல்லை. எனவே அந்தமும் ஆதியும் அகன்றோம் காண்க. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. ரொம்ப அருமையான சொல், பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. இறைவன் பந்தத்தையும் படைக்கின்றான், அதே சமயத்தில் வீடும் படைக்கின்றான். ரெண்டு வகையான பயனை அவன் தருவதாக இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப எவ்வாறு இந்த ரெண்டையும் கொடுக்கிறாரு அவன் கேட்டா, இது நீங்க சைக்கிள் பிறவிக்கு மாறாத உயிர்கள் முதல்ல பிறவிக்கு வரணும். அப்ப பிறவிக்கு மாறாத உயிர்கள் பிறவிக்கு வரணும்னா இந்த உயிர்கள் ஆணவ மலத்துல கிடக்கும் பொழுது அதன் மீது தன்னுடைய கருணையை செலுத்த வேண்டும். அந்த உயிர்கள் மீது ஒரு கருணையை செலுத்திக்கிட்டே இருப்பான். இந்த கருணை எதற்காக அப்படின்னு கேட்டா, இந்த உயிருக்கு ஒரு உடம்பை கொடுத்தா ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வரணும். ரொம்ப முக்கியமான இடம் கேட்டா, எடுத்துடனே உடம்பு கொடுத்துட முடியாது. உயிருக்கு உடம்பு கொடுப்பதற்கு முன்னே என்ன பண்ணணும், அந்த உடம்பை கொடுத்தால் இந்த உயிர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் முதல்ல வரணும். அதனால தன் கருணையை கொடுத்து 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 அதுல எது பக்குவப்பட்டு இருக்கிறதோ அந்த உயிரை எடுத்துட்டா அதுக்குதான் தன் கருண புவன போகத்தை இறைவன் கூட்டுவான். இப்ப அந்த ஆணவ மலம் என்கிற இருளில் கிடந்த உயிரை இந்த கிரவிக்கு கொண்டு வருகிறான் பாருங்க, கொண்டு வந்து இந்த உடம்பு கரணம் இதெல்லாம் கூட்டி கட்டுகிறான் பாருங்க, இதுக்கு பெரு பந்தம் என்று பெயர். கிரவிக்கு மாறாத உயிர்களை கிரவிக்கு உட்படுத்துவது பந்தம். அவை பந்தத்தில் கிடக்கிற உயிர்கள் பிறந்து இறந்து இப்படியே உடன்று உடன்று வர வர மெல்ல 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 பக்குவம் வரும். பக்குவம் என்பது அவன் எளிதில் வாய்ப்பதல்ல, நன்மையும் தீமையும் மாறி மாறி அனுபவிக்கும். உங்களை யாரு கடவுள் என்று சொல்லுகிறாரோ அவரே உங்களை நீ எல்லாம் மனுஷனாயா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் வரலாம். அல்லது அவனுக்கு வரல ஒருத்தர் சொல்லலாம், அவையெல்லாம் சொல்லணுங்கிறது இல்லை. இந்த கடவுள்னு சொல்லும் போது நமக்கு ஒரு திருந்து ஏறி நிற்கும் இல்லையா, சொல்லக்கூடிய வார்த்தையை அவன் புரியதாக ஆக்கிட்டு நாம சும்மா நின்று அதே சமயத்துல சொன்னாங்க பாரு நீ எல்லாம் மனுஷனாயா அப்படின்னு சொல்லும் போது பெருமானே எனக்கு இல்ல உனக்குதான் நாம அப்படி நிக்க மாட்டேன். ரெண்டு ஏதாவது ஒண்ணு நம்ம வச்சுக்குவோம், ஏதாவது தீமை செய்யும் போது இதெல்லாம் நான் செய்யறேன் அவங்க மட்டும் வேறோம் நன்மை செஞ்சா நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு உணர்வு வந்துடும். ரெண்டு உணர்வும் பிறவியை கொடுத்துடும், ரெண்டுமே பிறவியை தரும். பாராட்டு செய்யும் பொழுதும் உங்களை பரிகாரம் செய்கின்ற பொழுதும் அறிவுக்குள்ள போகவே கூடாது. போச்சுன்னா நான் இன்னும் பக்குவப்படவில்லை என்பது என்னதான் பண்றது என்ன பக்குவாங்க, அது மீண்டும் மீண்டும் அந்த இன்பத்தி துன்பத்தை கொடுத்த என்னைக்காக ஒரு நாள் பக்குவம் வந்துருமா இல்லையா, சும்மா வருமா என்ன? மாறி மாறி அனுபவிக்க அனுபவிக்க நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சலிப்பு வந்துருங்க. அட போப்பா காலையில இன்பம் வாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அடுத்து துன்பங்கிறாங்க, இது இன்பம் வேண்டாம் துன்பகம் வேண்டாம் போயா அப்படி ஒரு சலிப்பு வரணும் இல்லையா? இல்லையா நமக்கு எப்படி இருக்கும், ஆஹா இன்பம்னா ரொம்ப மகிழ்ச்சி வரவே எதை நோக்கி காத்து கொண்டு இருப்போம், துன்பமா வரவே கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு வந்துருப்போம். ரெண்டும் மாறி மாறி அனுபவிக்க அனுபவிக்கத்தான் அறிவு பக்குவப்படும். உடம்பு பக்குவப்படுவது வேறு, அறிவு எப்பொழுது பக்குவப்படும் என்று சொன்னால் இன்பமும் துன்பமும் தான் நம்மை பக்குவப்படுத்துகின்ற மாத்திரை அதுதான். நம்முடைய ஆணவ நோயை இறைவன் அந்த இன்ப துன்பம்ங்கிற மருந்து கொடுத்துதான் நம்ம நோயை நீக்கியாகும். இதிலே நமக்கு எவ்வளவு இனிப்பான மருந்து கொடுக்கப்படுகிறதோ அந்தளவுக்கு நோய் இருக்கிறது என்பது மறந்துவிடக்கூடாது. கஷ்டப்பான மருந்து கொடுத்தாலும் நோய் இருக்கிறது. டெங்கு காய்ச்சல் வருது என்னையா பண்ணிறவேற்பு கஷாயம் குடிக்கிறாங்க, கசப்ப தான் இருக்குது. அந்த கசப்பை நீங்க பொறுத்து கொண்டா நோய் வந்து தப்பிக்கலாம். இல்லைங்க இந்த கசப்பு எனக்கு வேண்டாம்னா அப்புறம் நோய்களை சிக்கி போக வேண்டியதான். அப்ப நமக்கு அந்த கசப்பை ஏன் பொறுத்துக்கிறோம், நாளை இன்பத்துக்கு அந்த கசப்பு வேண்டியதாக இருக்கிறது அல்லவா. அதே மாதிரிதான் இறைவன் நம்மை காப்பதற்காக நமக்கு அறிவு விளக்கம் பெறுவதற்காக, ஏன்னா நாம வந்திருப்பதே எதற்காக கேட்டா நம்ம அறியாமை கற்பதற்காக இந்த உலகத்துக்கு இறைவன் நம்ம கூட்டிட்டு வரல, அறிவு விளக்கம் பெறுவதற்கு தான் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறார். எனவே அதற்குரிய பங்களிப்பை அதற்குரிய வேலையை அவன் சரியாக செய்து கொண்டே இருப்பான். நீங்க பாராட்டினாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நீங்க திட்டுனாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ரெண்டுமே அவன் நம்மள மாதிரிதான் உணர்ச்சி வசப்படுகிற ஆளுதான் இல்லை.
தலைவன் எப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவன் இருக்கு, அவன் போய் நமக்கு போய் கெடுதல் அப்படின்னு உட்கார்ந்துருப்பான்,
ஒருபோதும் செய்ய மாட்டான். என்ன நடந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் எதுவும் நடக்கலாம். நமக்கு எது வேணாலும் வரவு வரலாம், எது வேணாலும் செலவு போகலாம். வரவோ செலவோ எதா இருந்தாலும் சரி, எதை பத்தி எனக்கு பிறப்பு வரவு இறப்பு செலவு இல்ல, பெரும்பொருள் வரவு வந்துச்சு பெரும்பொருள் இழப்பு ஏற்பட்டது, எதுவா இருந்தாலும் சரி, பெருமானை நினைச்சிட்டு கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டோம்னா நம்ம நெஞ்சம் பெருமான் திருவடியில் அடங்கி கிடக்கும். இதுல எங்கேயாவது மாறுகின்ற பொழுதுதான் நாம் இன்பத்தில் இன்பப்படுகின்ற பொழுது நிச்சயமாக துன்பத்தில் துன்பப்பட்டாக வேண்டும். இன்பத்தில் இன்பப்படாமல் இருந்தீங்கன்னா துன்பம் வரும்போது இன்பப்படலாம். அப்ப இது எப்படி எப்படி கொடுக்குது? அனுபவத்தால்தான் கொடுத்தாக வேண்டும். அனுபவம் என்ன பண்ணும், நமக்கு திரும்ப திரும்ப அதையெல்லாம் ஊட்டிக்கிட்டே இருக்கணும். இன்பத்தையும் துன்பத்தையும் மாற்றி 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 கொடுத்துக்கிட்டே இருந்தா சி அப்படி ஒரு நாளைக்கு எனக்கு வரணும். இப்ப வல்லதான் இன்னும் கொஞ்சம் பிறகு கொடுத்து வரணும். அவ்வளவுதான். எவனும் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்க அந்த இடத்துக்கு வராம அவன் விட போறதில்லை. இப்பவே நீங்க வந்துட்டீங்கன்னா பிறவி மிச்சம். இப்ப வல்லன்னா அவன் ஏன் அவன் வந்தாலும் நல்லவா, எதை எப்படி செய்யணும் அவனுக்கு தெரியும். நமக்கு எந்த இடத்துல அடித்தா நமக்கு வலிக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அந்த இடத்துல சரியா அடிப்பான். அப்பதான் பார்த்தேன் நான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்னா எங்க வலிக்கும் அங்க அடிப்பான். அப்பதான் ஏன் இந்த உயிருக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த வலியை கடந்து போக வேண்டும். வலியை வாராமல் இருப்பதில்ல, வலிக்கின்ற பொழுது வலி தெரியாமல் இருக்கக்கூடிய பக்குவம் இந்த உயிருக்கு வந்தாக வேண்டும். அப்படி வந்தாத்தான் திருவடியில போய் இருக்க முடியும், இல்லன்னா சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் போய்தான் இருக்கணும். எனவே நமக்கு நன்மை செய்வதற்காக இருக்கிற அந்த பெருமான் அதை அதை நோக்கித்தான் நம்மை அழைத்து செல்கிறார். நம்முடைய அறிவு அந்த அறியாமை காரணமாக இந்த உலகியலை நோக்கி 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 நின்று இடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவன் கருணை செய்துகிட்டே இருக்கிறான். எப்படி கேட்டா வெறுப்பு இல்லாது கருணை செய்கிறான். பரவாயில்ல பரவாயில்ல நீ எப்ப உனக்காக எப்ப இது வேண்டாம் நினைக்கிறேன் அனைவரையும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வேண்டாம் என்ற நிலை வருவாங்க. அன்னைக்கு வரைக்கும் காத்து கொண்டு இருப்பவர் நம்மளுடைய குரம். கொஞ்சம் நாள் ஆகணும் நம்ம படிச்சு படிச்சு கருத்து உள்வாங்கி நம்முடைய நெஞ்சம் பக்குவத்துக்கு வருவதற்கு நாட்கள் இருக்கின்றன. எனவே அந்த பெருமான் பந்தமும் வீடும் படைப்போம். அப்ப பிறவிக்கு வாராத உயிர்களை பந்தப்படுத்துவான். பந்தத்தில் வந்த உயிர்களை என்ன செய்வான், வீட்டுக்குரியதாக தயார் செய்வான். ரெண்டையும் அவன் செய்தாக வேண்டும். ஆனா இதை எடுத்து சொல்லுகிற பந்தமும் வீடும் படைப்போம். சேர்க்கிடுவான் எங்க வச்சா பறவை நாடு சந்திக்கிற இடத்துல வச்ச ஒரு காதல் காட்சி சொல்லணும். ஒரு தலைவன் தலைவியை காணுகிற காட்சி அந்த இடத்துல கொண்டு போய் இந்த வழியை கொண்டு வச்சார். ஏன் இந்த பறவையாரை ஒரு கோயிலிருந்து வெளியே வராரு, அவங்க பூ எடுத்துக்கொண்டு உள்ள வராங்க. அப்படி பார்க்கும் பொழுது நின்று பார்க்கிறார். அவருடைய உள்ள என்னெல்லாம் தோணுச்சு அவங்க விரிவா கொடுத்துருக்கிறார். அதே போல அவங்களுக்கும் தோணுச்சு இவருக்கும் தோணுச்சு. அவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா சிவன் அருளே என்று அறிக்கையிட்டார். நம்பி ஆளுநர் என்ன முடிவு வந்தாரு, இது கற்பகமா இல்ல காமனின் பெருவாழ்வா இல்ல பொற்புடை புண்ணியத்தின் புண்ணியமா இல்ல எல்லாத்தையும் தள்ளிட்டே வந்தார். கடைசியா ஒரு முடிவு வந்தார், இது சிவபெருமானுடைய திருவருள் அப்படின்னார். அப்படி திருவருள் அவர் நினைத்து நிற்கிறார். அதே மாதிரி இந்த பக்கம் அவங்களுக்கு முருகனோ மாறனோ விஜயனோ என்னே என் மனம் தெரிந்த இவன் யாரோ அப்படின்னு நினைச்சாங்க. முடிவா என்ன பண்ணாங்க, சிவபெருமானின் அருள் பெற்றவர் அவரு முடிவு வந்தாங்க. அவன் உள்ள போயாச்சு. வெளியே வந்தவர் என்ன பண்ணாரு, நான் போய் பெருமான்கிட்ட இந்த பெண்ணை வேண்ட வேண்டும் திருச்சி கோயிலுக்கு போற போய் பெருமான்கிட்ட போய் அங்க கேட்கிறாரு. கேட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா பறவையார் காணாது. காணாத பொழுது தேடும் போது இந்த வழி கொண்டு வச்சாங்க சேர்க்கிறார் பெருமான். அதாவது சைவ சித்தாந்தத்துடைய நுட்பமான இடம் பந்தமும் வீடும் படைப்போம். அதுக்கு அங்க வச்சு என்ன பந்தம் வீடு தரும் பரமன் கடல்னர் பெருமானுடைய திருவடி பந்தத்தையும் தரும் திருவடி வீட்டையும் தரும். பந்தம் வீடு தரும் பரமன் கடல் சிந்தை ஆழவும் என் சிந்தையை அல்லது சிந்தை ஆழவும் என் என் சிந்தையை வந்து மால் செய்து மான் எனவே விழித்து எந்த யார் அருள் என்னை சென்றது எங்க சிவபெருமான் திருவருள் சிவக்க போச்சே பார்த்தீங்களான்னு கேட்டார். பறவையார் போனாங்க பார்த்தீங்கன்னு கேட்கல, சிவபெருமான் திருவருள் இந்த வழியா போச்சு, அந்த திருவருள் என்னையா பண்ணுச்சு, என்னை பந்தப்படுத்தியது திருவருள், அதுதான் என்னை வீடுவதற்குரியதாகவும் ஆக்குவது அதே திருவடி தான். இப்ப எந்த திருவடி நம்மை பந்தப்படுத்தியதோ அந்த திருவடி என்ன செய்கிறது, வீடும் தரும். எனவே வீடு தரும் கடல், பந்தம் தரும் கடல். அப்ப கேவலத்தில் கிடக்கிற உயிரை பிறவிக்கு கொண்டு வருவதும் திருவடி தான். பிறப்புக்கு வந்திருக்கிற உயிர்களை வீட்டுக்கு அழைத்து செல்வதும் திருவடி தான். எனவே திருவடி தான் இதையெல்லாம் செய்யும் என்பது நம்முடைய சேக்கிழார் பெருமான் அந்த தலைவன் தலைவி காணுகிற காட்சி கொண்டு வந்து வைத்தார். இவ்வளவு நுட்பத்தை கொண்டு வந்து அங்க வைத்து காட்டினார் சேக்கிழார் பெருமான். எனவே பந்தமும் வீடும் படைப்போம் காண்க என்று குறிப்பிட்டார். அப்படி பந்தமும் வீடும் படைக்கக்கூடிய அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் சொன்னார், பந்தமும் வீடும் படைப்போம் காண்க என்று சொன்னார். பந்தம் என்பது நமக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்றும் அதுக்குள்ள அடங்கிடும். வீடு என்பது அருளல் என்கின்ற ஒன்று. எனவே அந்த ஐந்தொழில் என்று சொல்லக்கூடிய அத இந்த ஒன்று ரெண்டா பிரிச்சலாம். நீங்க அந்த ஐந்தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று ஐந்தொழில். இத மூன்றாக சொல்லலாம், ஐந்தாக சொல்லலாம், ரெண்டாக சொல்லலாம். அஞ்சா சொன்னா படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் என்று அஞ்சு. இந்த சுருக்கி மூணா சொன்னீங்கன்னா எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்றா சொல்லிவிடலாம். அத ரெண்டா சொன்னீங்கன்னா பந்தம் வீடு. இந்த பந்தம் வீடு என்று சொல்லும்போது பந்தத்துல எது அடங்கும் அப்படி கேட்டீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் இந்த நாலு பந்தத்தில் அடங்கிடும். அருளல் என்பது மட்டும்தான் வீட்டில் அடங்கும். எனவே ரெண்டாவது சொல்லலாம், மூன்றாவது சொல்லலாம், ஐந்தாவது சொல்லலாம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே பந்தம் வீடு தரும் பரமன் கடல் அப்படின்னு சொன்னார்கள். அதே விதம் பந்தம் வீடும் படைப்போம் காண்க அந்த பெருமான் நிற்பதும் செல்வதும் ஆணவம் காண்க. இந்த பெருமான் நிற்பதும் செல்வதும் ஆணவம். இந்த உலகம் நிற்பதற்கும் இந்த உலகம் அனைத்தும் நிலை பெற்று இயங்குவதற்கும் காரணமாக இருப்பவன் என்பதனால உலகம் அனைத்தும் நிலைத்து நிற்பதற்கும் செல்வது இயங்குவதற்கும் அவன் காரணமாக இருப்பவன். எனவே நிற்பதும் செல்வதும் ஆணவம் காண்க. கற்பமும் இறுதியும் கண்டோம் காண்கின்ற கற்பம் என்று சொல்லிட்டு படைக்கப்பட்ட காலம் தொடங்கி ஊழி காலம் சொன்னாங்க, அது வரைக்கும் இது உடைய அந்த காலத்துக்கு பேருதான் கற்பம் என்று பெயர். இப்ப இத்தனாம் ஆண்டு இறைவன் இந்த உலகத்தை படைத்தார். இப்ப அந்த உலகம் காக்கப்பட்டிருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஒழுக்குவார் அல்லவா, அவை ஒரு தொடக்க நாள் தொடங்கி அதை முடிக்கிற காலம் வரைக்கும் இருக்கிற காலம் அதுக்கு கற்பம் என்று பெயர். அதான் என்ன சொன்னாரு, கற்பமும் இறுதியும் கண்டோம். அப்ப இறுதி என்று சொன்னா ஊழி காலம். அப்படி கற்பம் என்று சொல்லப்படுவது படைக்கக்கூடிய காலம். அதாவது இந்த நாம் கேள்வி கேட்கலாம், என்னையா இந்த உலகம் எப்படிங்க படைக்கப்பட்டது, உலகம் எப்படி படைக்கப்பட்டது, யாரால் படைக்கப்பட்டது, அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஐயா இறைவன் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னு சொல்லுவோம். ஆமா அவர் படைச்சா நீங்க பாத்தீங்களா படைக்கப்பட்டதா இல்ல தானாகவே தோன்றியதா அப்படின்னு கை போட்டு பார்க்கணும். பார்த்தா என்ன சொல்லுவோம், ஆச்சரியம் பண்ணி உருவாக்கினார். அப்ப இதை பார்க்கும் போது படைப்புக்குரியவன் ஒரு நினைவுக்கு வருவது போல இது அப்படிதான் இல்லைங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன், பார்த்த ஒரு மேசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்குது இல்லையே. ஆக ஒரு பொருள் என்றது அதற்குரிய தோற்றம் ஒன்று இருக்கிறது, அதற்குரிய முடிவு ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டையும் யாரு பார்க்க முடியும்? நாம இருந்து நம்மால் உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம், அது முடிவுக்கு வரும்போதும் நம்ம கண்ணால பார்க்கிறோம். அது மாதிரி இந்த உலகத்தை படைக்கும் போது அவன்தான் இருந்து பார்க்கிறார். எனவே கற்பம் என்பது படைத்தல், அது ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது இறுதி. எனவே படைப்பை காண்பவன் அவனே, இறுதியை காண்பவனும் அவனே. அப்ப படைப்பையும் இறுதியும் காண்பதற்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார். மற்றவங்களாம் நம்ம அப்படி பார்க்க முடியுமான்னு கேட்டா நாம் யாரும் பார்க்க முடியாது. ஆக இந்த உலகத்தை படைத்து காத்து ஒழுத்துகின்ற தலைவன் ஒரே ஒருவன். அவன் ஒருவனே படைப்பை காண்பவன், அவன் ஒருவனே ஒழுக்கத்தையும் காண்பவன். ஏன் எல்லாரும் ஒழுங்கிய பொழுது அவன் ஒருவனே ஒழுங்காக இருப்பவன், எல்லாம் தோன்றுவதற்கு முன் தோன்றியவன். எனவே அவன்தான் முன்னே இருந்து இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். எனவே கற்பம் என்ற சொல்லுக்கு படைக்கப்படும் காலம் என்று பொருள். இறுதி என்று சொல்லப்படுவது கூழி காலம் என்று பெயர். எனவே தொடக்கத்தையும் முடிவையும் காண்பவன் அவன் ஒருவனை, மற்றவர்கள் யாரும் அதை காண முடியாது. ஏன் நீங்க யார் காண்பார் என்று சொல்லுகிறீர்களோ அவர்களே ஒழுங்கி விடுவார்கள். நமக்கு முன்னே நாம பார்க்கணும், படைப்பவனை படைப்பவன், காப்பவனை காப்பவன், அழிப்பவனை அழிப்பவன். நம்ம படை அழிப்பொருவனையே அழிச்சுட்டாரு, வேற யாரையா நிற்பார்கள்? அவர்தான் எல்லாத்துக்கும் மேல மா சங்கார காரணமாக அவன் ஒருவனே இருப்பான். எனவே அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவன், சங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடிய பெருமான் என்பதனால அவ்வாறு அந்த பெருமான் முதலும் முடிவுமாக நிற்கக்கூடியவர் என்பதைத்தான் இங்க நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே அந்த பெருமான் கற்பமும் இறுதியும் கண்டோம், அவன்தான் தொடக்கத்தையும் முடிவையும் காணுகிற பெருமான். நாமெல்லாம் தொடக்கமும் காணாதவர்கள், இறுதியும் காணாதவர். எனவே தொடக்கம் இறுதியும் காணாது இருக்கக்கூடிய பெருமான் என்பதைத்தான் இங்கே கற்பமும் இறுதியும் கண்டோம் காண்க, யாவரும் பெறவும் ஈசன் காண்க. இந்த பெருமான் யார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் பெற வேண்டிய செல்வம். சிவபெருமான் யாருக்குங்க சொந்தம் அப்படின்னு கேட்டா நம்முடைய செல்வம். என் செல்வம் அல்ல, அது உங்களோட செல்வம் அல்ல, நம்ம எல்லோருக்கும் உரிய செல்வம். யாரெல்லாம் இறைவனை பெறலாம்? 84 லட்சம் யோனி பேரத்தில் பிறந்து உழல்கின்ற ஒவ்வொரு உயிருக்கும் சொந்தமானவன் இறைவன். அத யாவரும் பெற ஒரு ஈசன், எல்லாராலும் பெறத்தக்க செல்வம் யாரும் கேட்டா அது சிவன் தான். நீங்க ஒவ்வொன்னு எடுத்துக்கொண்டா எல்லாரும் பெறணும்னு சொல்ல முடியாது. ஏன் அதை பெறணும்னா அதற்கு தகுதி வேண்டும். நீங்க மருத்துவனா நீட் எழுதிருக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த தேவை இருக்கிறது. அதனால சிவபெருமான பெறுவதற்கு யாருக்கியா இருக்குதுன்னா இதுல வேறுபாடு இல்லையா? யாரெல்லாம் அன்பு இருக்கோ அவங்கெல்லாம் பெறலாம். அன்பு பெற்றால்தான் பெற முடியும். அன்பு யாருக்கு இருக்குது? யாருக்கு அன்பு இருந்தாலும் பெறலாம். அதுல இதுல இன்னாருக்குதான் அன்பு, இன்னாருக்கு அன்பு இல்ல அப்படி வேறுபாடு தான் இல்லை. ஏன் யானை முதலா எருமீரா இருக்கக்கூடிய எத்தனை உயிர்கள் இறைவனை வணங்கி வீடு வீடு பெற்றிருக்கின்றன என்பது வரலாற்றில் காண்பி. கருங்குருவிக்கு அன்று அருள்வினை போட்டிருக்கிறேன் சொல்லக்கூடாது, போட்டிருக்கிறார் அவர். கருங்குருவி கருள் செய்தார், அந்த கருங்குருவிக்கு கூட அருள் செய்த சிலரை பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொரு தலங்கள் பார்க்க பொருளுக்கு அருள் செய்திருக்கிறார், பன்றி கருள் செய்திருக்கிறார். இப்படி ஓர் உயிர் தொடங்கி ஆறு அறிவு ஏழு அனைத்து உயிர்களுக்கும் அவன் பெறப்பட்ட செல்வம் அவன்தான். யாவரும் என்று சொன்னதுனால எந்த உயிர்களாக இருந்தாலும் எல்லா உயிரினாலும் பெறக்கூடியவன் அந்த பெருமான். எனவே வலியர் செல்வர் அதிகாரம் உடையவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் யாரும் அவனை பெறலாம். பெறுவதற்கு ஒரே ஒரு தகுதி அன்பு என்ற பத்தி என்கிற வலை இருந்தால் போதும். பத்தியினால் அவன் பெறக்கூடியவன் என்பதைத்தான் இங்கு மிக அழகாக யாவரும் பெறவரும் ஈசன் என்று காட்டினான். எனவே இறைவன் எல்லாரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற கருணை உடையவன். எனவே யாவரும் பெறலாம். அவனை யாரு பெறலாம் கேட்டீங்கன்னா இன்னாருக்குரியவன் இறைவன் என்று யாரையாவது ஒரு ஒரு குறிப்பிட்டவரை மேற்கொண்டு அது அவளுக்கு தானே அதெல்லாம் நமக்கெல்லாம் எங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் அவனை பெறலாம். அப்படியே பெரிய புராணம் படிச்சீங்கன்னா யாரும் யாவரும் பெற்றிருக்கிறார். ஒரு செருப்பு தைப்பவர் இறைவனை பெற்றிருக்கிறார். கடல்ல சென்று மீன் பிடிப்பவர் இறைவனை பெற்றிருக்கிறார், மயிலில் உழவு செய்பவர் இறைவனை பெற்றிருக்கிறார், ஆலயத்தில் பூசை செய்தவர் இறைவனை பெற்றிருக்கிறார், காட்டில் வேட்டையாடியவர் இறைவனை பெற்றிருக்கிறார். நீங்க ஏதாவது ஒரு தகுதி சொல்லுங்க, அத்துணை பேரிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா எல்லோரிடத்தும் இருந்து ஒன்றே ஒன்றுதான், அன்பு என்கிற ஒன்றுதான் இருந்துச்சு. எனவே இறைவன் அன்புக்குத்தான் அகப்படுவோம். அந்த அன்பை யார் தெருக்கினால், நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, செல்வமுடையவரா செல்வக்குடி இல்லாதவரா, அழகானவரா அழகில்லாதவரா, அறிவுடையவரா அறிவில்லாதவரா, இதெல்லாம் கிடையாது. அன்பு என்கிற ஒன்று இருந்தால் அவனை சிக்கலை பிடித்துக் கொள்ளலாம், அவனை வந்து விழுந்து விடுவான். அன்பு இல்லாத நிலையில உங்களுக்கு வேற என்ன இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, அவனை பிடிக்க முடியாது, அவன் அகப்பட மாட்டான். எனவே எல்லோருக்கும் உரியவன் யாவரும் பெறவரும் ஈசன். எனவே அந்த பெருமான் எல்லாருக்கும் பெறக்கூடிய தகுதி உடைய பெருமான். அவனை பெறுவதற்கு நமக்கு அன்பு என்கிற ஒன்றுதான் நமக்கு வேண்டும்.